முனைவர் ச. மகிமை ராஜா, பேராசிரியர், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். மண்ணின் கரிமப் பொருளும் பருவநிலை மாற்றமும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இறைவனின் அற்புத படைப்புகளில் மண் ஒரு விலைமதிப்பற்ற இயற்கை வளமாகும். இதுவே வேளாண்மையின் உயிர் மூச்சு. இந்த மண்ணின் சிறப்பியல்புகளை அளவிட்டு கூறுதல் அரிது. மண் ஒரு ஜடப்பொருள் அல்ல. இந்த மண்ணிற்கும் உயிர் உண்டு. மற்ற உயிரினங்களுக்கும் உயிராக, உணவாக, உறைவிடமாக இருப்பதும் இந்த மண்தான். எனவேதான் நம்முடைய மூதாதையர் பெண்ணைப் போல மண்ணை பேணு என்று வலியுறுத்துகின்றனர். மண் வளமாகவும் நலமாகவும் இருந்தால்தான் வேளாண்மையும் உணவு உற்பத்தியும் நீடித்து நிலைத்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இந்த மண் வளம் மிகவும் இன்றியமையாததாகும். மண் வளத்தை பொறுத்தவரை இந்த மண் வளத்தை பெரிதும் நிர்ணயம் செய்வது மண்ணில் உள்ள அங்கக பொருளாகும். அதாவது ஆர்கானிக் மேட்டர் என்று சொல்லப்படுகின்ற அங்கக பொருள். ஒரு மண்ணில் உள்ள அங்கக பொருள்களை பொறுத்தே அந்த மண்ணின் வளம் நிர்ணயிக்கப்படுகிறது. மண்ணில் சாதாரணமாக 58 விழுக்காடு கரிமப் பொருளாகவே இருக்கும். நமது தமிழக மற்றும் இந்திய மண் வகைகளில் இந்த அங்கக பொருள்களின் அளவு பெரும்பாலும் 2 விழுக்காடுகளுக்கும் குறைவாகவே காணப்படுகிறது. ஆனால் மலைப்பிரதேசங்களிலும் குளிர்பிரதேசங்களிலும் இவற்றின் அளவு பல மடங்காக உள்ளது. வெப்பமண்டல பிரதேசங்களில் அங்கக பொருள்கள் அதிக அளவில் சிதைந்து மக்குவதால் இதன் அளவு மண்ணில் குறைந்தளவாகவே காணப்படுகிறது. இந்த மண்ணில் உள்ள அங்கக பொருட்களே மண்ணிலுள்ள பௌதிக மற்றும் இரசாயனத்தன்மைகளை பெரிதும் நிர்ணயம் செய்கின்றது. அங்கக பொருட்கள் நிலத்தில் சிதைந்து மக்கும்போது ஏற்படுகின்ற பௌதிக இரசாயன நிகழ்வுகள் மண் துகள்களை இணைத்து சிறந்த கட்டமைப்பு ஏற்பட உதவுகின்றது. அது மாத்திரமல்ல, மண்ணின் வெப்பநிலை, நீர் ஊடுருவும் தன்மை, மண்ணின் காற்றோட்டம், பல்லுயிர் பெருக்கம், மண்ணின் கார அமில நிலை, அயனி பரிமாற்றத்திறன் போன்ற ஏராளமான பௌதிக இரசாயன தன்மைகளை பயிர் வளர்ச்சிகளுக்கேற்றபடி அமைத்து கொடுப்பதில் இந்த மண்ணின் அங்கக பொருட்களே பெரிதும் உதவுகின்றன. அங்கக பொருட்கள் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படும் போது பயிர் ஊட்டங்களையும் நுண்ணூட்டங்களையும் வெளிக்கொணரப்பட்டு இயற்கையாக பயிர்களுக்கு உணவு கிடைக்க வழி ஏற்படுத்துகிறது. சரி, அடுத்து இந்த மண்ணின் கரிமப் பொருளின் முக்கிய தன்மைகளை குறித்து பார்ப்போம். இந்த மண்ணின் கரிமப் பொருள்கள் தான் பயிர் ஊட்டங்களின் மூல காரணமாகவும் அவற்றின் சேமிப்பு கிடங்காகவும் இருக்கிறது. அத்தோடு மண்ணின் அயனி பரிமாற்ற நிகழ்விற்கு இந்த மண்ணின் கரிமப் பொருளே ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. மண்ணில் ஈரத்தை ஈர்த்து ஈரப்பதத்தை அதிகரிக்கவும் இந்த மண்ணின் கரிமப் பொருள் உதவுகின்றது. இதனால் பயிருக்கு கிடைக்கக்கூடிய மண் நீர் அளவு அதிகரிக்கின்றது. அத்தோடு மண் துகள்களின் இனிப்புத்தன்மையை மேம்படுத்தி மண்ணின் கட்டமைப்பிற்கு இவை பெரிதும் உதவுகிறது. மண்ணில் நீர் ஊடுருவும் தன்மையை மேம்படுத்தி மண் நீர் மேற்பரப்பில் வழிந்தோடுவதை குறைக்கிறது. அத்தோடு மண்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகவும் ஆற்றல் தரும் பொருளாகவும் உள்ளது. எனவே மண்ணின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு இந்த மண்ணின் கரிமப் பொருள் பெரிதும் பங்களிக்கிறது. பயிர் ஊட்டங்களும் நீரும் பயிர்களுக்கு கிடைக்கச் செய்வதில் இந்த மண்ணின் கரிமப் பொருள்கள் முக்கிய பங்காற்றுகிறது. வேளாண் இரசாயனப் பொருட்களான உரம், பூச்சி மற்றும் களைக்கொல்லி மருந்துகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நிலத்திற்கு இடும்போது மண்ணில் உடனடியாக ஏற்படும் கார அமிலத்தன்மை மாற்றத்தை சீராக்குவதற்கும் இந்த மண்ணின் கரிமப் பொருள் உதவுகின்றது. அத்தோடு எல்லாவற்றுக்கு மேலாக மண்ணின் வெப்பநிலையை சீராக்குவதற்கும் இந்த மண்ணின் கரிமப் பொருள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, இந்த மண்ணின் கரிமப் பொருளுக்கும் புவி வெப்பமாய்வதற்கும் அதாவது குளோபல் வார்மிங்க்கும் என்ன சம்பந்தம் என்பதை அடுத்து நாம் பார்ப்போம். மண்ணின் கரிம சத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் பார்ப்போம். தொழிற்சாலைகளிலிருந்தும் படிம எரிபொருள் எரிவதிலிருந்தும் வாகனங்களிலிருந்தும் வேளாண் விளைநிலங்களிலிருந்தும் பசுமை குடில் வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும்
பல்வேறு குளோரோஃபுளோரோ கார்பன் வாயுக்கள் அதிக அளவில் நிலப்பரப்பில் இருந்து சுமார் 11 முதல் 16 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே சென்று காற்று மண்டலத்தை மாசுபடுத்துகின்றன. ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு வளிமண்டலத்தில் காற்று மண்டலத்தில் 280 ppm அளவாக இருந்த கார்பன் டை ஆக்சைடின் அளவு இன்று 367 ppm என்ற அளவில் உள்ளது. இதேபோன்று மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவற்றின் அளவும் பன்மடங்கு அதிகரித்துள்ளன. இந்த பசுமைக்குடில் வாயுக்கள் பூமியின் மேற்பரப்பிலிருந்து வெளியேறும் வெப்ப சக்தியை ஈர்த்து மீண்டும் புவியின் மேற்பரப்புக்கே திரும்ப அனுப்பிவிடுகின்றன. இதன் காரணமாக பூமி வெப்பமடைகிறது, காற்று மண்டலத்தின் வெப்பமும் அதிகரிக்கின்றது. இதுவே புவியின் பருவநிலை மாற்றத்திற்கு பெரிதும் காரணமாக உள்ளது. வேளாண் மற்றும் அதன் தொடர்பான தொழில்கள் மூலம் ஏறக்குறைய 28 விழுக்காடுகளுக்கு மேலாக புவி வெப்பமடைய செய்வதில் பங்களிப்பதாக ஆராயப்பட்டுள்ளது. சுமார் 250 ஆண்டுகளுக்குள் படிம எரிப்பதன் மூலம் 27,000 கோடி டன்கள் கார்பனும் நிலப்பயன்பாடு மற்றும் சாகுபடி செயல்கள் மூலம் சுமார் 13,600 கோடி டன்கள் கார்பனும் வாயுக்களாக காற்று மண்டலத்திற்கு வெளியேற்றப்பட்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகெங்கும் மண்ணில் உள்ள கரிமப் பொருட்கள் சிதைந்து மக்கும்போது மட்டும் ஏறக்குறைய 78 கோடி டன்கள் கார்பன் வாயுமண்டலத்திற்கு வெளியேறியிருப்பதாக ஆய்வுகள் மேலும் கூறுகின்றன. மண்ணின் மேற்பரப்பில் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 7 முதல் 14 டன்கள் கரிமப் பொருள் இருக்கும். தொடர்ந்து நிலத்தில் பயிர் செய்வதால் மண்ணின் கரிமப் பொருள்கள் நுண்ணுயிர்களால் சிதைந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் மீத்தேன் வாயுவாகவும் வெளியேறுவதால் மண்ணின் கரிமப் பொருள்களின் அளவு கணிசமாக குறைந்துவிடுகிறது. இந்த நிகழ்வில் மண்ணில் உள்ள ஈரப்பதம், மண்ணின் வெப்பநிலை மற்றும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் போன்றவை பெரும் பங்காற்றுகின்றன. இந்த நிகழ்முறைகள் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. மண்ணின் மேற்பரப்பு வெப்பமாவதால் அங்ககப் பொருட்களின் சிதைவுறுதலும் அதிகரிக்கிறது. மண் அரிப்பினால் ஏற்படும் விளைவுகளை குறித்து ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். மண்ணில் கரிமப் பொருட்கள் குறையும் போது மண் வளமும் குறைகிறது, மண்ணின் தரமும் குறைகின்றது. இதனால் மண் அரிப்பு ஏற்பட்டு மண் வளம் குறைகிறது. மண் துகள்களின் கட்டமைப்பு உடைந்து சிதையும் போதும் மண் இறுக்கமாகும் போதும் மண்ணில் உள்ள ஊடுருவும் தன்மை குறைவதாலும் மண் அரிப்பு மூலமும் மண்ணின் பகுதிகத்தன்மை சீர்குலையும் போதும் மண்ணின் கரிமப் பொருளின் அளவும் வெகுவாக குறைந்துவிடும். மண்ணில் ஊட்டங்கள் நுண்ணூட்டங்களின் அளவு குறைவதாலும் கார அமில நிலையில் ஏற்படும் மாற்றங்களாலும் மண்ணில் உப்புக்கள் தேங்குவதாலும் இரசாயனத்தன்மைகள் சீர்குலைகிறது. இவற்றாலும் மண்ணின் கரிமப் பொருளின் அளவு பாதிக்கப்படுகிறது. மண் அரிப்பு மூலம் ஏராளமான அளவில் மேற்பரப்பு மண் விரயமாகிறது. இதனால் கரிமப் பொருளும் மண்ணிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. மண் அரிப்பு தொடர்பான செயல்களால் மட்டும் சுமார் 114 கோடி டன்கள் கார்பன் வாயுமண்டலத்திற்கு வெளியேற்றப்படுகிறது. பருவநிலையில் ஏற்படும் மாற்றத்தாலும் மண்ணின் கரிம வளம் பாதிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் மண்ணின் கரிம வளம் பருவநிலை மாற்றத்திற்கு பெரிதும் பங்காற்றுகிறது. அதே சமயம் பருவநிலை மாற்றத்தாலும் மண்ணின் கரிம வளம் பாதிக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் மண்ணின் ஈரப்பதம் குறைகிறது, மண்ணின் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இவை இரண்டும் மண்ணின் கரிம அளவை பெரிதும் பாதிக்கும். மண்ணின் வெப்பநிலை நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளை நிர்ணயம் செய்யும் மிக முக்கிய காரணியாகும். மண்ணின் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது ஏறக்குறைய 15 முதல் 28 விழுக்காடு வரை மண்ணில் உள்ள கரிமப் பொருள் இழக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சரி, இதுகாரம் மண்ணின் கரிமப் பொருள்களை எந்த அளவிற்கு வேளாண்மைக்கும் மண் வளத்திற்கும் பயனுள்ளதாக இருப்பது என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்த மண்ணின் கரிமப் பொருட்கள் எத்தகைய பங்காற்றுகின்றன என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை காண்போம். வேளாண்மையில் மட்டுமன்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மண்ணின் கரிமப் பொருட்கள் பெரிதும் உதவுகின்றது. ஆறுகளிலும் நீரோடைகளிலும் வண்டல் படிவதை இவை அதிகளவு குறைக்க பயன்படுகிறது. வேளாண் இரசாயன பொருட்களை வடிகட்டி ஒரு ஃபில்டர் மீடியம் போன்று மேற்றள நீர் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபாட்டினை தவிர்க்கிறது. உயிர் ஊட்டங்களை மண் துகள்கள் வலிமையாக ஈர்த்து வைக்க இந்த மண்ணின் கரிமப் பொருட்கள் உதவுகிறது. இதனால் நீர்நிலைகள் பயிரூட்டங்களால் மாசுபடுவதை தவிர்க்கப்படுகிறது. மண்ணில் மாசுக்களின் உயிரிய சிதைமாற்றம், அதாவது பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்விற்கும் இந்த கரிமப் பொருட்கள் பெரிதும் உதவுகிறது. அடுத்து, மண்ணிலிருந்து வெளியேறும் பசுமை குடில் வாயுக்களை சீராக நிலைப்படுத்தி அதன் அளவை குறைக்கவும் மண்ணின் கரிமப் பொருட்கள் உதவுகின்றது. அடுத்து, மண்ணில் கரிமப் பொருட்களை எப்படி சேமிப்பது குறித்து பார்ப்போம். மண்ணில் கரிமப் பொருள் சேமிப்பு, அதாவது சாயில் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் என்பது காற்றிலுள்ள கரிமல வாயுவை பயிர்கள் மூலம் ஈர்த்து மண்ணில் கரிமப் பொருளாக சேமித்து வைத்தலாகும். இவை பெரும்பாலும் பயிர்களின் வேர்கள் மூலமாக இத்தகைய கரிமப் பொருட்கள் நேரடியாக நிலத்தில் இடப்படுகின்றன. அத்துடன் நிலத்தில் சேர்ந்த கரிமப் பொருட்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகவோ அல்லது மீத்தேன் வாயுவாகவோ வெளியேறாமல் தடுக்கப்பட்டு மண்ணில் கரிமப் பொருட்கள் நீடித்து நிலைத்திருக்க செய்தலாகும். இயற்கை உரங்கள், தொழு உரம், கால்நடை மற்றும் கோழி கழிவுகள், பண்ணைக் கழிவுகள் போன்றவற்றை நிலத்தில் இடும்போது இவைகள் சிதைந்து மக்குகின்றன. பின்பு இவை அங்கக தாதுக்களுடன் இணைந்து ஒருவித கூட்டுப்பொருளாக மாறும். இவை நுண்துகள்களாக நிலத்தில் இருப்பதால் எளிதில் சிதைவடையாது. இத்தகைய நுண்துகள்கள் கரிமத்துகள்களை சுற்றி ஒட்டிக்கொண்டு அவற்றை மூடிவிடுவதால் நுண்ணுயிர்களின் தாக்குதலுக்கு உட்படுவதில்லை. எனவே கரிமப் பொருட்கள் மண்ணின் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் கரிமம் வாயுக்களாக வெளியேறுவது தடுக்கப்படும் அல்லது குறைக்கப்படும். நிலத்தில் உள்ள களிமண் கரிமத்துகள்களை சீர்த்து மண்ணின் கரிமப் பொருளை சேமித்தும் வைக்கலாம். நிலத்தை உழும்போது இத்தகைய கரிமத்துகள்கள் அடிமண்ணிற்கு செல்லும். இதனால் மேற்பரப்பில் உண்டாகும் மண் அரிப்பு மூலம் ஏற்படும் பாதிப்பையும் குறைக்கலாம். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த கரிமப் பொருளை முறையாக சேர்த்து மண் வளத்தை பாதுகாப்பதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். சரி, இதை எப்படி மண்ணின் கரிமப் பொருளின் அளவை அல்லது மண்ணின் கரிம வளத்தை எவ்வாறு நாம் மேம்படுத்தலாம் என்று ஒரு சில குறிப்புகளை காண்போம். முதலாவதாக, பாதுகாப்பான வரையறுக்கப்பட்ட உழவு முறைகளை கையாள்வதன் மூலம் மண்ணின் கரிமப் பொருள் விரயமாவதை தடுக்க முடியும். இதன் மூலம் ஹெக்டருக்கு ஆண்டுதோறும் 2 முதல் 3 டன்கள் வரை மண்ணின் கரிமப் பொருளை ஈர்த்து சேமிக்க இயலும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. உழவு இல்லாத வேளாண்மை, அதாவது நோ டில்லேஜ் ஆர் ஜீரோ டில்லேஜ் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகமாக வெளியேறுவதை தடுக்க முடியும் அல்லது குறைக்க முடியும். இரண்டாவதாக, மூடு பயிர் மூலமாக மண்ணில் அதிக அளவு கரிமப் பொருளை ஈர்த்து சேமிக்க இயலும். பயிர் வகை பயிர்வகைகளை பயிரிடுவதன் மூலம் மண்வாழ் பல்லுயிர்களை பெருக்கியும் பயிர் கழிவுகளை நிலத்திலிட்டும் கரிமச்சத்தினை சேமிக்க முடியும். சரியான பயிர் சுழற்சியின் மூலம் மண்ணில் கரிம வளத்தை மேம்படுத்துவதோடு நுண்ணுயிர்களின் செயல்பாட்டினையும் மேம்படுத்தலாம். அடுத்து, பயிர்களுக்கு தேவையான உரங்களை முறையாக பயன்படுத்தும் போது மண்ணின் கரிம வளத்தை பாதுகாக்க முடியும். குறிப்பாக ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மூலமாக இத்தகைய மண் வளத்தை, மண்ணின் கரிம வளத்தை நாம் பெருக்க முடியும். இயற்கை உரங்கள், கால்நடை மற்றும் கோழி கழிவுகள், பயிர் கழிவுகள், பசுந்தாள் உரங்கள், கம்போஸ்ட் மற்றும் தொழு உரங்களை தகுந்தளவில் முறையாக பயன்படுத்தி மண்ணில் கரிமச்சத்தினை அதிகரிக்கலாம். அடுத்து முறையான நீர் மேலாண்மை மூலமும் வறட்சி பகுதிகளிலும் மானாவாரி நிலங்களிலும் அங்கக உயிர் பொருள்களை அதிகரிக்க செய்தும் வேர்கள் நன்கு வளர்ந்தும் மண்ணில் கரிமப் பொருட்களை மேம்படுத்த முடியும். அடுத்து தரம் குறைந்த நிலங்களை மேம்படுத்துவதன் மூலம் மண்ணின் கரிமப் பொருளின் அளவை கணிசமாக அதிகரிக்கலாம். இதன் மூலம் ஏறக்குறைய 600 முதல் 1000 கிலோ கரிமச்சத்தை 1 ஹெக்டேரில் 1 ஆண்டில் மண்ணில் சேர்க்க முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. தரிசு நிலங்களிலும் தரம் குறைந்த நிலங்களிலும் காடு வளர்ப்பதன் மூலம் வாயுமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுவை ஈர்த்து மண்ணில் கரிமப் பொருளாக சேமிக்க முடியும். இதன் மூலமும் ஆண்டுதோறும் ஹெக்டருக்கு 800 முதல் 1000 கிலோ வரை கரிமப் பொருட்களை மண்ணில் சேர்க்க முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது.
முடிவாக, தமிழகத்தில் உள்ள மண் வகைகளில் சுமார் 25 வருடங்களில் 30 முதல் 48 விழுக்காடு வரை மேற்பரப்பு மண்ணின் கரிமப் பொருட்கள் குறைந்துள்ளன. முன்பு 1970 ஆண்டுகளில் மேற்பரப்பு மண்ணில், அதாவது 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஹெக்டருக்கு 6.8 முதல் 19.8 டன்கள் வரை இருந்த கரிமச்சத்து தற்போது 6 முதல் 10 டன்கள் வரையே இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிறந்த பயிர் மற்றும் மண் மேலாண்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மண்ணில் கரிமச்சத்தினை மேம்படுத்தி மண் வளத்தை பாதுகாப்பதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாத்திட வேண்டும். தமிழகத்தின் பல்வேறு தட்பவெப்ப மண்டலத்தில் ஆய்வுகள் மேற்கொண்டு மண் வகைகளின் கரிம ஈர்ப்பு மற்றும் சேர்க்கும் திறனை கண்டறிந்து அதனை மேம்படுத்த வேண்டும். மாநில மற்றும் தேசிய அளவில் புதிய நில பாதுகாப்பு வரைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டு மண்ணின் கரிம வளத்தை மேம்படுத்த திட்டங்கள் தீட்டுவதும் காலத்தின் கட்டாயமாகும். எனவே மண்ணிலுள்ள கரிமச்சத்து வேளாண்மை உற்பத்திக்கு மாத்திரமல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கும், குறிப்பாக பருவநிலை மாற்றத்தை நாம் மேற்கொள்வதற்கும் இவற்றை முறையாக மேம்படுத்தி இதனை பாதுகாக்கும் பொழுது பல்வேறு தீய விளைவுகளிலிருந்து நமது மண்ணையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்திட முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன்.